إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله جل وعلا وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها المسلمون عباد الله رواه الترمذي رحمه الله تعالى عن عبد الله بن عباس رضي الله تعالى عنهما أنه قال كنت خلف النبي صلى الله عليه وسلم يوما فقال يا غلام إني أعلمك كلمات احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك وإن اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك رفعت الأقلام وجفت الصحف سيرفيتور الله الإمام الترمذي رحمه الله تعالى a rapporté d'après Abdullah ibn Abbas radiyallahu ta'ala anhuma qui a dit j'étais un jour derrière le prophète sallallahu alayhi wa sallam et il m'a dit ô jeune enfant je vais t'enseigner quelques paroles préserve Allah il te préservera préserve Allah tu le trouveras devant toi si tu souhaites demander une chose demande-la à Allah si tu souhaites demander de l'aide demande l'aide d'Allah et sache que si toute la communauté se réunissait pour te faire profiter d'une chose, ils ne pourraient te faire profiter que d'une chose qu'Allah a écrite pour toi. Et s'ils se réunissaient tous pour te nuire par une chose, ils ne pourraient te nuire que par une chose qu'Allah a écrite contre toi. Les plumes ont été levées et les feuillets ont séché. Ibad Allah, fi hadha al-hadith, wasaya azima. وسنقف مع بعضها في هذه الخطبة بإذن الله تعالى. Serviteur d'Allah, il y a dans ce hadith des immenses exhortations et nous allons nous arrêter sur certaines d'entre elles dans ce sermon par la permission d'Allah subhanahu wa ta'ala. أول هذه الوصايا قول النبي صلى الله عليه وسلم احفظ الله يحفظك. La première de ces recommandations est la parole du prophète صلى الله عليه وسلم préserve Allah il te préservera. يعني احفظ حقوق الله احفظ أوامر الله احفظ نواهي الله c'est-à-dire préserve les droits d'Allah subhanahu wa ta'ala préserve les ordres d'Allah subhanahu wa ta'ala et préserve les interdits d'Allah subhanahu wa ta'ala وكيف ذلك ذلك بامتثال الأوامر واجتناب نواهي طاعة لله سبحانه وتعالى. Et comment peux-tu préserver cela? Tu les préserves en te soumettant aux ordres d'Allah subhanahu wa ta'ala et en t'écartant des interdits d'Allah subhanahu wa ta'ala par obéissance envers ton créateur, subhanahu wa ta'ala. Fatanalu bidharika, hifdallahi subhanahu wa ta'ala, fi dinika wa dunyak. Et en faisant cela, tu obtiendras la préservation, la protection d'Allah, subhanahu wa ta'ala, dans tes affaires mondaines, ainsi que dans ta religion. Wa min a'zami ma yajibu hifdhuhu ya ibadallah, as-salah. Et parmi les choses les plus importantes qu'il nous convient de préserver, ô serviteur d'Allah, il y a la prière. فَإِنَّ اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى أَمَرَنَا بِذَلِكَ فِي كِتَابِهِ فَقَالْ حَافِظُوا عَلَى الصَّلَوَاتِ وَالصَّلَاتِ الْوُسْطَى. Allah subhanahu wa ta'ala, il nous a certes ordonné cela dans son noble livre, lorsqu'il a dit, soyez assidus aux prières, et surtout la prière médiane, يعني صلاة العصر, c'est-à-dire la prière de l'asr. وَاللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى اِمْتَدَحَ الْمُحَافِظِينَ عَلَى الصَّلَاتِ في غير ما آية فقال واصفا عباده المؤمنين والذين هم على صلواتهم يحافظون. Et Allah subhanahu wa ta'ala, dans plusieurs versets, il a fait des éloges de ses serviteurs qui sont assidus et qui préservent la prière. Il a dit subhanahu wa ta'ala, décrivant ses serviteurs croyants, et ce sont ceux qui sont assidus à leur prière, c'est-à-dire qui préservent leur prière. وعن عبادة بن الصامت رضي الله تعالى عنه قال قال نبينا صلى الله عليه وسلم خمس صلوات كتبهن الله على العبد في اليوم والليلة فمن حافظ عليهن كان له عند الله عهد أن يدخله الجنة. الله أكبر. D'après عبادة بن الصامت رضي الله تعالى عنه, notre prophète صلى الله عليه وسلم a dit, il y a cinq prières qu'Allah subhanahu wa ta'ala a prescrit aux serviteurs de jour et de nuit. Quiconque les préserve est assidu à ses prières, alors il a un engagement de la part d'Allah subhanahu wa ta'ala qu'il le fera entrer au paradis. Wa fi hadithin akhar hassanahu ba'd al-ulama qala an-nabi sallallahu alayhi wa sallam wa man hafaza alayhinna kunna lahu nuran وبرهانا ونجاة يوم القيامة. Et dans un autre hadith, jugé bon par certains savants, le prophète sallallahu alayhi wa sallam a dit, celui qui est assidu à ses prières, elles seront pour lui une lumière, un argument et une source de salut au jour de la résurrection. إذا علمت ذلك يا عبد الله فهل ترجو من الله أن يحفظك وأنت تضيع هذه الصلوات. Une fois que tu sais cela, ô serviteur d'Allah, espères-tu d'Allah qu'il te préserve alors que tu négliges ses prières? Al anta hafizta huquq Allah subhanahu wa ta'ala? As-tu préservé les droits d'Allah subhanahu wa ta'ala? Al anta hafizta awamir Allah tabaraka wa ta'ala? As-tu préservé les ordres d'Allah subhanahu wa ta'ala? Wa hal anta hafizta nawahi Allah fajtanabtaha? Is'al nafsaka ya 'abdullah. Y as-tu préserver les interdits d'Allah en les délaissant? Interroge-toi toi-même, ô serviteur d'Allah. Pose-toi la question à toi-même. Wa hasib nafsak qabla an tuhasab ya Abdullah. Et demande-toi des comptes avant que des comptes ne te soient demandés, ô serviteur d'Allah. Wahdhar an takuna min alladhina qala Allah ta'ala fihim fa khalafa min ba'dihim khalfun adaa'u as-salaa wattaba'u ash-shahawat fa sawfa yalqawna ghayya. Et prends garde à ne pas faire partie de ceux au sujet desquels Allah subhanahu wa ta'ala a dit, selon la traduction des sens rapprochés, puis leur succédèrent des générations qui délaissèrent la prière et suivirent leur passion, ils se trouveront en perdition. Nasallallahu subhanahu wa ta'ala as-salamata wa al-afiya. Wa ma'a dhalika ya 'abdallah, i'lam anna bab at-tawbah maftuh. Malgré cela, serviteur d'Allah, sache que la porte du repentir reste ouverte. فأصلح نفسك وتب إلى ربك ما دمت على قيد الحياة. Réforme donc ta personne et repens-toi à ton Seigneur tant que tu es encore en vie. قال الله تعالى بعد الآية التي ذكرناها إلا من تاب وآمن وعمل صالحا فهؤلاء يدخلون الجنة ولا يظلمون شيئا. Notre Seigneur سبحانه وتعالى a dit après le verset que l'on vient de mentionner selon le sens rapproché, sauf celui qui se repent, crois et fais le bien, ceux-là entreront dans le paradis et ne seront point lésés. وهكذا عباد الله مما يجب حفظه الفرج واللسان، الفرج واللسان. قال رسول الله صلى الله عليه وسلم: من حفظ ما بين لحياي وما بين رجلي دخل الجنة. Également, parmi les choses qu'il convient de préserver aux serviteurs d'Allah, il y a les parties intimes et la langue. Les parties intimes et la langue. Le prophète sallallahu alayhi wa sallam a dit: quiconque préserve ce qu'il y a entre les deux extrémités de sa bouche et ce qu'il y a entre ses jambes, il entrera au paradis. من حفظ ما بين لحيي يعني لسانه فلا يتكلم إلا في خير كما قال النبي صلى الله عليه وسلم من كان يؤمن بالله فليقل خيرا أو ليصمت. Celui qui préserve ce qu'il y a entre les deux extrémités de sa bouche, c'est-à-dire sa langue, qu'il préserve sa langue et qu'il ne parle que pour dire le bien. Comme le prophète sallallahu alayhi wa sallam a dit: quiconque croit en Allah et au jour dernier, qu'il dise du bien ou qu'il se taise. وهكذا يحفظ فرجه كما أمر الله تبارك وتعالى كل المؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم. Et également, tu te dois de préserver tes parties intimes, comme Allah subhanahu wa ta'ala te l'a ordonné, lorsqu'il a dit selon le sens rapproché: dis aux croyants de baisser leur regard et de préserver leur chasteté, ceci est plus pur pour eux. وَامْتَدَحَ رَبُّنَا سُبْحَانَهُ وَتَعَالَى الْحَافِذِينَ لِفُرُوجِهِمْ فَقَالَ سُبْحَانَهُ وَتَعَالَى وَالَّذِينَ هُمْ لِفُرُوجِهِمْ حَافِذُونَ. Et notre Seigneur a fait des éloges de ceux qui préservent leur partie intime, et il a dit subhanahu wa ta'ala, et ceux qui préservent leur chasteté. فَيَحْفَظُ الْمُؤْمِنُ فَرْجَهُ فَلَا يَضَعَهُ إِلَّا فِي حَلَالٍ. Le musulman, il doit donc préserver sa chasteté et n'avoir des relations que dans le licite. فَحْفَظِ اللَّهِ يَا عَبْدَ اللَّهِ يَحْفَظْكِ. Préserve donc Allah, ô serviteur d'Allah, il te préservera. الْجَزَاهُ مِنْ جِنْسِ الْعَمَلِ. La rétribution est en fonction des œuvres. فَمَنْ حَفِظَ اللَّهَ تَبَارَكَ وَتَعَالَى حَفِظَهُ اللَّهُ وَحِفْظُ اللَّهِ تَبَارَكَ وَتَعَالَى لِعَبْدِهِ يَكُونُ عَلَى نَوْعَيْنِ. Donc, quiconque préserve Allah, Allah subhanahu wa ta'ala le préservera. Et Allah subhanahu wa ta'ala, il préserve son serviteur de deux sortes. النَّوْعُ الْأَوَّلُ حِفْظُهُ لِعَبْدِهِ فِي دُنْيَا فِي بَدَنِهِ وَأَهْلِهِ وَمَالِهِ وَوَلَدِهِ. La première sorte de préservation que tu obtiendras de la part d'Allah, c'est qu'il te préservera dans tes affaires mondaines. Il te préservera dans ton corps, ta santé. Il te préservera dans ta famille. Il préservera tes biens. Il préservera tes enfants. قال الله سبحانه وتعالى له معقبات من بين يدي ومن خلفي يحفظونه من أمر الله. L'homme a devant et derrière lui des anges qui se relaient et qui veillent sur lui par ordre d'Allah. Il veille sur le serviteur par ordre d'Allah. فمن حفظ الله في حال شبابه وفي حال قوته حفظه الله في حال كبار سنه وضعفه. Quiconque préserve Allah alors qu'il est jeune et qu'il est en pleine forme, Allah subhanahu wa ta'ala le préservera lorsqu'il sera âgé et lorsqu'il sera faible. بل هذا الحفظ يا عبد الله يستمر حتى بعد موتك. Mais la préservation d'Allah, elle continue même après ta mort. فيحفظ الله سبحانه وتعالى العبد الصالح في ماله وذريته حتى بعد موته. Allah subhanahu wa ta'ala, il préserve son serviteur vertueux dans ses biens et dans sa descendance même après sa mort. أما سمعتم قصة الغلامين اللذين حفظ الله سبحانه وتعالى كنزهما. N'avez-vous pas entendu l'histoire de ces deux enfants dans Surat Al-Kahf, desquels Allah subhanahu wa ta'ala a préservé leur trésor? Allah subhanahu wa ta'ala dit à leur sujet: وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. Et leur père était pieux. Leur père était pieux. فَحَفِظَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى الْغُلَمَيْنِ وَحَفِظَ لَهُمَا كَنْزَهُمَا بِمَاذَا بِسَبَبِ صَلَاحِ أَبِيهِمَا. Allah subhanahu wa ta'ala a donc préservé ces deux enfants. Et il a préservé leur trésor comment? Par la cause de la piété de leur père. قال عمر بن عبد العزيز رحمه الله تعالى: إِنَّ اللَّهَ لَيَحْفَظُ الْعَبْدَ الصَّالِحِ في عقبه وعقب عقبه. عمر بن عبد العزيز رحمه الله تعالى il a dit: Allah subhanahu wa ta'ala préserve le serviteur pieux dans sa descendance et dans la descendance de sa descendance. النوع الثاني من حفظ الله تبارك وتعالى للعبد هو في دينه وفي إيمانه. La deuxième sorte de préservation, c'est qu'Allah subhanahu wa ta'ala te préserve dans ta religion et dans ta foi. فَيَحْفَظُكَ مِنَ الشَّهَوَاتِ الْمُحَرَّمَةِ Il te préserve des désirs interdits. وَيَحْفَظُكَ مِنَ الشُّبُهَاتِ الْمُضِلَّةِ Il te préserve des ambiguïtés qui égarent. وَيَحْفَظُكَ عِنْدَ مَوْتِكَ فَيَتَوَفَّاكَ عَلَى الْإِيمَانِ وَهَذَا أَعْظَمُ أَنْوَاعِ الْحِفْظِ Il te préserve au moment de ta mort en te faisant mourir sur la foi. Et ceci est la plus grande forme de préservation. فأسأل الله سبحانه وتعالى أن يرزقني وإياكم حسن الخاتمة وأن يتوفانا مسلمين موحدين متبعين لسنة نبينا صلى الله عليه وسلم والحمد لله رب العالمين الحمد لله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد أيها المسلمون هذه الوصايا كما سمعتم هي وصايا عظيمة وفوائد هذا الحديث كثيرة جدا لا تكفي مثل هذه الخطبة لذكر جميعها أو مسلمان comme vous avez vu les exhortations présentes dans ce hadith sont nombreuses ses bénéfices sont abondants et un seul sermon ne permet pas de tous les mentionner مع ذلك أريد أن نقف مع قول نبينا صلى الله عليه وسلم واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك وإن اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك Je souhaite toutefois que l'on s'arrête et que l'on médite la parole de notre prophète صلى الله عليه وسلم qui a dit sache que si toute la communauté se réunissait pour te faire profiter d'une chose, il ne pourrait te faire profiter que d'une chose qu'Allah a écrite pour toi. Et s'ils se réunissaient tous pour te nuire par une chose, ils ne pourraient te nuire que par une chose qu'Allah a écrite contre toi. فَكُلُّ مَا يُصِيبُ الْعَبْدِ فِي الدُّنْيَا سُوَاهَ مِنَ الْخَيْرِ أَمِنَ الشَّرِ أَمِمَّا يَضُرُّهُ أَيَنْفَعُهُ إِنَّمَا هُوَ بِقَدَرِ اللَّهِ تَبَارَكَ وَتَعَالَى Tout ce qui atteint le serviteur dans ce bas monde, comme bien ou comme mal, parmi les choses qui te nuisent ou les choses qui te profitent, tout ceci arrive par décret d'Allah subhanahu wa ta'ala. Allah subhanahu wa ta'ala a dit dans son noble livre, « قُلْ لَا يُسِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ Rien ne nous atteindra si ce n'est ce qu'Allah écrit pour nous. Il est notre protecteur et c'est en Allah que les croyants placent leur confiance. فَإِذَا عَلِمْتَ هَذَا الْأَصْلِ يا عبد الله علمت أنه لا يصيبك إلا ما كتب الله لك من خير ومن شر. Si tu as connaissance de ce fondement immense, ô serviteur d'Allah, alors tu auras la ferme conviction que rien ne t'atteindra comme bien ou comme mal, si ce n'est ce qu'Allah subhanahu wa ta'ala a écrit. فمهما فعل أعداء الإسلام ولو اجتمعوا كلهم ضد المسلمين ومهما وضعوا من القوانين للصد عن سبيل الله تبارك وتعالى لن يقدر على شيء إلا بإذن الله تبارك وتعالى. Ainsi, même si tous les ennemis de l'islam se réunissaient, s'ils se réunissaient tous contre les musulmans, peu importe les lois qu'ils inventent pour obstruer le chemin d'Allah subhanahu wa ta'ala, ils ne pourront rien faire si ce n'est par la permission d'Allah تبارك وتعالى. فالنافع والضر هو الله سبحانه وتعالى. Celui qui profite et celui qui nuit, c'est Allah سبحانه وتعالى. فيجب علينا يا عباد الله أن نعبد الله سبحانه وتعالى حق عبادته وأن نخلص العبادة لله تبارك وتعالى وحده لا شريك له وأن نتوكل عليه. Il est donc obligatoire pour nous, aux serviteurs d'Allah, que nous adorions Allah سبحانه وتعالى comme il se doit, que nous lui vouons un culte sincère dans nos adorations et que nous l'adorions lui seul en dehors de tout autre que lui et que nous placions notre confiance en notre Seigneur subhanahu wa ta'ala. وَلَنَا قُدْوَةٌ حَسَنًا فِي أَنْبِيَاهِ اللَّهِ عَلَيْهِمُ الصَّلَاةُ وَالسَّلَامُ Et nous avons d'excellents exemples à suivre en les prophètes d'Allah عَلَيْهِمُ الصَّلَاةُ وَالسَّلَامُ فَهَذَا هُود عَلَيْهِ السَّلَامُ قَالَ لِقَوْمِهِ إِنِّي أُشْهِدُ اللَّهَ وَأَشْهَدُ أني بريء مما تشركون من دوني فكيدوني جميعا ثم لا تنذرون إني توكلت على الله ربي وربكم هود عليه السلام
Il dit à son peuple, « Je prends Allah à témoin, et vous aussi soyez témoins, qu'en vérité je désavoue ce que vous associez en dehors de lui. Rusez donc tous contre moi, et ne me donnez pas de répit. Je place ma confiance en Allah, mon Seigneur et votre Seigneur. » وَهَذَا إِبْرَاهِيمُ عَلَيْهِ السَّلَامُ قَالَ لِقَوْمِهِ أُفٍّ لَكُمْ وَلِمَا تَعْبُدُونَ مِنْ دُونِ اللَّهِ أَفَلَا تَعْقِلُونَ. Et Ibrahim alayhi salam, il dit à son peuple, fi de vous et de ce que vous adorez en dehors d'Allah, ne raisonnez-vous donc pas. قَالُوا حَرِّقُوا وَانْصُرُوا آلِهَتَكُمْ إِنْ كُنْتُمْ فَاعِلِينَ. Ils ont alors dit, brûlez-le, secourez vos divinités si vous voulez faire quelque chose pour elles. قُلْنَا يَا نَارُ كُنِي بَرْدًا وَسَلَامًا عَلَى إِبْرَاهِيمَ وَأَرَادُوا بِهِ كَيْدًا فَجَعَلْنَاهُمُ الْأَخْسَرِينَ. Nous dîmes alors, ô feu, soit pour Ibrahim une fraîcheur salutaire. Ils voulaient ruser contre lui, mais ce sont eux que nous rendîmes les plus grands perdants. وَهَذَا نَبِيُّنَا مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ اجْتَمَعَ الْأَعْدَاءُ عَلَيْهِ وَأَرَادُوا تَخْوِيفَهُ وَتَخْوِيفَ أَصْحَابِهِ رضي الله تعالى عنهم. Et notre prophète Mohammed sallallahu alayhi wa sallam, ses ennemis se sont tous réunis contre lui. Ils ont voulu l'effrayer et effrayer ses compagnons رضي الله تعالى عنهم. قال الله تعالى في شأنهم. Allah subhanahu wa ta'ala dit à leur sujet, الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فخشوهم. Certes, ceux auxquels l'on disait, les gens se sont rassemblés contre vous, craignez-les. Qu'est-ce que cela a engendré chez eux? Allah subhanahu wa ta'ala, il dit, فَزَادَهُمْ إِيمَانًا وَقَالُوا حَزْبُنَ اللَّهُ وَنِعْمُ الْوَكِيلِ. Ceci fit augmenter leur foi et ils ont dit, Allah nous suffit et il est notre meilleur garant. Allah subhanahu wa ta'ala dit ensuite, فَانْقَلَبُوا بِنِعْمَةٍ مِنَ اللَّهِ وَفَضْلٍ لَمْ يَمْسَسْهُمْ سُوءٌ. Ils revinrent donc avec un bienfait de la part d'Allah et une grâce, nul mal ne les toucha. وَاتَّبَعُوا رِضْوَانَ اللَّهِ وَاللَّهُ ذُو فَضْلٍ عَظِيمٍ. Ils suivirent donc ce qui satisfait Allah, et Allah est détenteur d'une grâce immense. إِنَّمَا ذَلِكُمُ الشَّيْطَانُ يُخَوِّفُ أَوْلِيَاءَ فَلَا تَخَافُوهُمْ وَخَافُونِ إِن كُنْتُمْ مُؤْمِنِينَ. C'est le diable qui vous fait peur de ses adhérents. N'ayez donc pas peur d'eux, mais ayez peur de moi si vous êtes croyants. فَعَلَيْنَا عِبَادَ اللَّهِ أَن نَتَوَكَّلَ عَلَى اللَّهِ سُبْحَانَهُ وَتَعَالَى. Nous devons donc au serviteur d'Allah placer notre confiance en Allah subhanahu wa ta'ala, wa nusliha anfusana qabla kulli shay, et que nous réformions nos propres personnes avant toute chose, wa narji'a ila dinina, et que nous revenions à notre religion, wa na'mala bi kitabillah wa sunnati rasulillah sallallahu alayhi wa sallam, et que nous mettions en pratique le livre d'Allah et la sunna du messager d'Allah sallallahu alayhi wa sallam, hatta yansurana Allah, et ce afin qu'Allah subhanahu wa ta'ala nous fasse triompher. Allah subhanahu wa ta'ala a dit dans son noble livre, Ya ayyuha alladhina amanu, in tansurullaha yansurkum, wa yuthabbit aqdamakum. Oh, vous qui croyez, si vous faites triompher la cause d'Allah, Allah vous fera triompher et il raffermira vos pas. Allahumma ruddana ila dinika raddan jamila. Allahumma ansur dinak wa ibadak as-salihin. Allahumma aslih ahwalana وأحوال المسلمين جميعا واجمع كلمتنا على الحق المبين. اللهم احفظ المسلمين في دينهم ودمائهم وأعراضهم واكفهم شر عدوك وعدوهم يا رب العالمين. اللهم اغفر لنا وللمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. وصل اللهم وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحابته أجمعين والحمد لله رب العالمين.